சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 110 அத்தியாயம் கருட வியூகம். வெண்ணி பரந்தலைக்கு இருங்கோவேளை இழுத்துவிட்டால் வெற்றி நிச்சயம் என்ற அத்தனை திட்டமாக இளம் சொழியன் சொன்னது அந்த பாசறையிலிருந்து அனைவருக்குமே விசித்திரமாயிருந்ததானாலும் அதை பற்றி முதன் முதலாக பிரம்மானந்தரே சந்தேகம் கேட்க முற்பட்டு,
வெண்ணி பரந்தலைக்கு வரும் நமது படைகளை விட எதிரிகள் படை 4 மடங்கு பெரிது என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளும் போது நமது சிறு படையை கொண்டு அதை எப்படி முறியடிக்க முடியும்? போரிடும் இடமோ பொட்டல் வெளி, ஆகையால் மறைந்து நின்று போரிடுவதற்கு வழியில்லை. நேர் எதிரில் நாம் மோதும் போது சேதம் நமக்குத்தானே அதிகமாகும்
என்று வினவினார். நேராக மோதினால் நமக்குத்தான் சேதம் அதிகமாகும் என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன்.
அப்படியானால் எப்படி மோதுவதாக உத்தேசம்
என்று கேட்டார் பிரம்மானந்தர். இந்த பட்டுச்சிலியை கொஞ்சம் சரியாக கவனியுங்கள் அடிகளே என்று கூறிய இளம்சொழியன் தன் குருவாளால் அதில் கூட்டம் கூட்டமாக இருந்த புள்ளிகளை சுட்டிக்காட்டி, இந்த புள்ளி கூட்டங்கள் இருக்கும் இடங்களை கவனியுங்கள், இந்த ஒவ்வொரு கட்டமும் பேரும் தோப்புக்களை குறிக்கின்றன என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் பிரம்மானந்தரை கூர்ந்து நோக்கினார். பிரம்மானந்தர் தனது யானை கண்களை பட்டு சீரையின் மீது நீண்ட நேரம் நாட்டினார். இளம்சழியன் கூறிய புள்ளி கூட்டங்களை நன்றாக ஆராய்ந்த பின்,
ஆம் ஆம், இங்கு தோப்புகள் உண்டு, தோப்புகள் எல்லாம் கடற்கரையோரமாகத்தான் இருக்கின்றன
அடிகளே. ஆனால் தொடர்ச்சியாக இல்லை, விட்டுவிட்டு மரக்கூட்டங்கள் இருக்கின்றன. புகாரில் இருந்து கடற்கரையோரமாக தெற்கு நோக்கி கோடு இழுத்து பாருங்கள். முதலில் புகாரில் பெரும் தோப்புகள், அதை விட்டால் அடுத்த தோப்புகள் நாகையில், அதிலிருந்து கீழே வந்தால் இதோ வெண்ணி பரந்தலையிலிருந்து கிழக்கே அரைக்காலத்தில் இருக்கும் கடற்கரையில் மற்றும் சில தோப்புகள். புகாரின் மரக்கூட்டம் நமக்கு பயனில்லை, அதன் தோட்டங்களும் கோட்டையும் டைபீரியஸின் கைகளில் இருக்கின்றன என்று விவரித்துக் கொண்டு போன இளம்சொழியனை இடையே மடக்கிய பிரம்மானந்தர்,
வெண்ணியில் இருங்கோவேளோடு நாம் போரிடும் போது டைபீரியஸ் புகாரில் இருந்து பின்புறமாக வந்து தாக்கினால் என்ன செய்வதாக உத்தேசம்
என்று வினவினார். புகாரில் இருந்து டைபீரியஸ் கிளம்ப மாட்டான் என்று சிறிதும் தயங்காமலே பதில் சொன்னான் படைத்தலைவன். ஏன், டைபீரியஸ் நமது நண்பனா என்று ஏளனமாக விசாரித்தார் இருமிடர் தலையார். இல்லை, நமது நண்பன் இல்லை அவன், ஆனால் இருங்கோவேளி நண்பனும் இல்லை என்று படைத்தலைவன் பதில் சொன்னான். இதை கேட்ட அல்லி ஆச்சரியம் ததும்பிய தன் விழிகளை அவனை நோக்கி உயர்த்தினாள். உங்கள் கருத்தில் புதுமை இருக்கத்தான் செய்கிறது படைத்தலைவரே என்று இகழ்ச்சி ஒளி குரலில் துணிக்க கூறினாள். இருமிட தொலையாரையும் அல்லியையும் சில வினாடிகள் மாறி மாறி நோக்கிய இளம்சொழியன் இறுதியில் கூறினான்,
உங்கள் அனைவரையும் விட டைபீரியஸை நான் சற்று அதிகமாகவே அறிவேன் என்று நினைக்கின்றேன் மகாராணி. இந்த நாட்டில் உள்ள யாருக்கும் டைபீரியஸ் நண்பன் அல்ல. யவனர்களுக்கு ஒரு அரசை இங்கு நிறுவும் நோக்கத்துடன் ராணியுடன் இந்த நாட்டுக்கு வந்தவன். ஆகவே அது ஒன்றில் மட்டுமே கருத்துடையவன். யார் யார் இந்த லட்சியம் நிறைவேற உதவுகின்றார்களோ, எந்தெந்த சந்தர்ப்பங்கள் உதவுகின்றனவோ, அந்த மனிதர்களுக்கு சந்தர்ப்பங்களுக்குமே அவன் உற்ற நண்பன். இப்பொழுது புகார் அவன் வசம் இருக்கிறது. தமிழகத்தில் போர் நேர்ந்தால் புகாரை வலுப்படுத்தவும் அங்குள்ள யவனர்களை ஒன்று திரட்டி திறமையான படையாக அமைத்துக் கொள்ளவுமே அவன் முயல்வான். போரின் ஆரம்பத்தில் அவன் தலை காட்ட மாட்டான். இறுதியில் இறங்குவளுக்கு வெற்றி கிட்டும் போலிருந்தால் அவனுக்கு உதவுவதற்காக வருவது போல் யவனர்களோடு வருவார். வெற்றி நமக்கென்று தோன்றினால் நம்மை புகாருக்குள் அனுமதிக்காதிருக்க சகல ஏற்பாடுகளையும் செய்வார்.
இந்த சமயத்தில் மீண்டும் இடைமறித்த பிரம்மானந்தர்,
ஒருவேளை அவன் இறங்குவளுக்கு உதவ தீர்மானித்து பின்புறம் தாக்க வந்தால்
என்று ஒரு கேள்வியை வீசினார். இதை கேட்டு வினாடி நேரத்தில் ஆசனத்தை விட்டு எழுந்த இளம்சழியன் தன் குருவாளை நாகைக்கு எதிரே பாய்ச்சி,
இங்கு இடையே நான் இருக்கின்றேன் பிரம்மானந்தரே, டைபீரியஸ் பின்புறம் தாக்குவதனால் என்னை முறியடித்து பிறகே தாக்க வேண்டும் என்று திட்டமாகவும் வேகமாகவும் பதில் கூறினார்.
அவன் ஆவேசத்தை கண்டு வேந்தன் ஒரு கணம் பிரமித்தார். அவன் உள்ளத்தை ஓடிய உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட இரும்பிடர் தலையார்,
நீர் அங்கே என்ன செய்கிறீர் என்று கேட்டார்.
ஆவேசத்தை அடக்கிக் கொண்ட படைத்தலைவன் அத்தனை பேருக்கும் பிரமிப்பை அளிக்க வல்ல பதிலை சொன்னார்.
படைத்தளம் அமைக்கின்றேன், என் பாசறை நாகையில் இருக்கிறது. நிலப்போரிலும் கடற்போரிலும் அல்ல, பாரதவர் 1000 பேரை தவிர சுற்றுப்புற ஊர்களில் இருந்து சுமார் 2000 வீரர்களும் அங்கு வந்து குவிந்திருக்கின்றார்கள். தவிர அம்பு விசிறும் யவன எந்திரங்கள் அங்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றன. வெகு வேகமாக சத்தமின்றி கடற்கரையோரமாக உருளக்கூடிய ஆயுத வண்டிகளும் தயாராகின்றன. இந்த ஏற்பாடுகளை கவனிக்க மரக்கலம் ஓட்டும் கலையை எனக்கு பயிலுவித்த குருவை நியமித்திருக்கின்றேன் என்று கூறினான் படைத்தலைவன். இத்துணை வல்லமையுள்ள படை ஒன்று நாகையில் உருவாவதை அறியாத மன்னனும் மற்றவர்களும் பிரமிப்படைந்து உட்கார்ந்திருந்தார்கள் என்றாலும் பிரம்மானந்தர் மட்டும் சற்று சிற கம்பம் செய்து ஒரு சந்தேகம் கேட்டார்.
ஆமாம், அந்த குருநாதர் யார் என்று நான் அறியலாமா
என்று. அலீமா என்றான் படைத்தலைவன்.
என்ன, அலீமாவா, பெண்ணா
என்று வியப்புடன் வினவினார் அடிகள்.
ஆம்.
ஒரு பெண்ணிடமா இத்தனை பெரிய காரியத்தை ஒப்படைத்திருக்கிறீர்கள்?
அதில் தவறு என்ன?
தவறு என்னவா?
ஆமடிகளே, போர் தொழிலை விட கடுமையான உணவு தொழிலுக்கு இந்த நாட்டு மகாராணியையே நீங்கள் ஏவி இருக்க, கேவலம் படையை நிறுவும் ஒரு தொழிலுக்கு நான் ஒரு பெண்ணை நியமித்ததில் தவறுண்ட என்று கேட்டு புன்முறுவல் கோட்டிய இளம் சொழியன் கரிகாலனை நோக்கி, மன்னவா, இந்த பெண் சாதாரண பெண் அல்ல. மரக்கல போரிலும் படைகளையும் எந்திர வாகனங்களையும் அமைப்பதிலும் நிகரற்றவள். டைபீரியஸின் சீட பெண் என்றும் சொன்னார். இருமிடர் தலையர் பிரமிப்போடு கோபமும் கலந்து கொள்வேன். நன்று படைத்தலைவரே, எதிரியின் சீடப்பின் உமக்கு படைத்திரட்டுகிறாளோ, அவள் நாளைக்கு உமை டைபீரியஸிடம் காட்டி கொடுக்க மாட்டாள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்று சீறினார். விடர்தலையாரே, உங்கள் படைத்தலைவன் சிறு குழந்தை அல்ல, போர்களை பாராதவன் அல்ல, மனிதர்களை எடை போடும் திறனற்றவன் அல்ல. பல விஷயங்களை யோசித்து தான் அலீமாவை அந்த பணிக்கு நியமித்திருக்கின்றேன். இப்பொழுது அலீமா டைபீரியஸின் பாரம விரோதி. அவன் ராணியை கட்டுக்காவலோடு வைத்திருப்பதால் சீற்றமடைந்திருக்கின்றார். தவிர அவளை விட திறமையுடன் படையமைப்பவர் யாரும் இல்லை. வெண்ணி போரில் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்று சற்று உறுதியுடன் கூறிய இளம் சொழியன் நின்றபடியே குனிந்து பட்டு சீலையில் இடங்களை தொட்டு காட்டி, நாம் கவனிக்க வேண்டிய இடங்கள் மூன்று: வெண்ணி, நாகை, புகார். வெண்ணியில் எதிரிகளை முறியடிக்க வேண்டும். முறியடிக்கப்பட்டவர்களில் மீதி இருப்போரை வடமேற்காக வாகை பரந்தலைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று விளக்க முற்பட்டவனை இடைமறித்த இருமிடர் தொலையார், ஏன் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். நாம் வடமேற்கில் போய்விட்டோம் என்ற நினைப்பில் டைபீரியஸ் புகாரில் அசிரத்தையாயிருப்பார். நீங்கள் வாகையில் மீதி படைகளை அழிக்கும் போது பிரம்மானந்தர் வானகரையிலிருந்து புகாரை தாக்குவார். நான் மேற்கு புறம் இருந்து புகாருக்குள் நுழைவேன் என்று சுட்டிக்காட்டினான்.
நீர்தான் வானகரை யவனர்களை டைபீரியஸிடம் சேர்த்து விட்டீரே
என்று அழுத்துக் கொண்டார் பிரம்மானந்தர். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். குமரன் சென்னியும் பரத வல்லாளனும் மீதி உள்ள வீரர்களும் போதும் புகாரை தாக்க என்று அவரை அடக்கிய இளம் சொழியன், புகாரை விடுங்கள், அதை கண்ணிமிக்கும் நேரத்தில் கைப்பற்றுகின்றேன். இப்பொழுது நாட்டின் பெரும் போரை கவனிப்போம் என்று கூறி மன்னனை நோக்கி, மன்னவா, வெட்னி பரந்தலை பொட்டல் வெளியானாலும் அதன் இருபுறத்திலும் அரைக்காத தூரத்தில் தோப்புகள் இருக்கின்றன. அந்த இரு தோப்புகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு இப்பொழுது வெண்ணியை கவனியுங்கள். இருங்கோவில் உரையோரிலிருந்து வெண்ணிக்கு வந்தால் அங்குள்ள பொட்டல் வெளியையும் தன் படை பலத்தையும் பார்த்து சர்ப வியூகமாகத்தான் படைகளை வகுப்பான். அவன் படைகள் வெண்ணி பரந்தலை முகப்பில் பெரிய சர்ப்பம் போல வளைந்து கிடக்கும். அதன் தலை மேற்கே உள்ள தோப்பு முனை வரைக்கும் போகலாம். வால் கிழக்கே உள்ள தோப்பை எட்டலாம். இப்படி நீண்டு கிடக்கும் பெரும்படையில் நமது படை நுழைந்தால் பாம்பின் தலையும் வாலும் அசைந்து இணைந்து வளையமாகிவிடும். அந்த பாம்பு வளையத்துக்குள் நமது படைகளை அழித்துவிட யோசிப்பான் இருங்கோவேள். அந்த சந்தர்ப்ப வழியத்தில் நாம் அகப்பட்டால் என்று சொல்லிக் கொண்டு போனவனை இடைமறித்த படைத்தலைவர் ஒருவர் சொன்னார், அழிவு நிச்சயம் என்று. ஆம், சிக்கினால் அழிவு நிச்சயம்தான். ஆனால் போர் வியூகங்களில் சர்ப வியூகம் ஒன்று மட்டுமே இருந்தால் நாம் அழிவது திண்ணம்தான். வேறு வியூகங்கள் உண்டு படைத்தலைவரே. கருட வியூகம் என்று ஒன்று உண்டு. சர்ப்பம் எத்தனை நீண்டதாக இருந்தாலும் அதை கருடன் அழிக்க முடியும். ஆகவே சர்ப்ப வியூகத்தை அழிக்க நாம் கருட வியூகத்தை அமைப்போம். கருடனின் இரண்டு இறகுகளும் வெட்னி பரந்தலைக்கு அரை அரை காத தூரத்தில் இருக்கும் பக்கத்து தோப்புகளில் மறைந்து கிடக்கும். அதன் உடல் மட்டும் எதிரிகளின் கண்ணுக்கு தெரியும்படியாக நகரும். அதன் தலைப்பக்கத்தில் மூக்கியிருக்கும். முதல் முனையில் இருமிடர் தலையார் இருந்து படைகளை நடத்துவார். சற்று பின்னால் அதன் கழுத்து இருக்கும் இடத்தில் மன்னர் இருப்பார். மற்ற படைகள் பின்புறம் இருக்கும். இந்த படைகள் எதிரி படைகளை நோக்கி நேராக சென்றதும் சர்ப வியூகத்தின் தலையும் வாலும் நமது படைகளை வளைக்க பக்கங்களில் நீண்டு இறங்கும். ஆனால் அவை நமது படைகளை வளைக்க முடியாது. தாலையும் வாளும் இறங்கியதும் கிழக்கு புறம் மேற்கு புற தோப்புகளில் இருந்து முன்பே விரைந்து சரியான சமயத்தில் போர்க்களத்தை அடையும் புறவை படைகள் புயலென்று பாம்பின் கழுத்தையும் வாளையும் பின்புறத்தில் வெட்டிவிடும். இதனால் மூன்றாக பிரியும் எதிரி படைகளை தனித்தனியே அழிக்கப்படும். இப்படி திடீர் தாக்குதலாலும் வியூகம் கலைந்ததாலும் குழம்பி போகும் படைகளில் யானை படைகள் மீது நமது எந்திர வண்டிகள் அம்புகளை வீசினால் எதிரி படைகளில் ஏற்படும் குழப்பமும் சேதமும் சொல்லி முடியாது. அந்த குழப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் என் திட்டம். பட்டுச் சீலையில் மற்ற விவரங்கள் தெளிவாக இருக்கின்றன என்று கூறிய இளம் சொழியன் தன் மஞ்சத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டார். இளம் சொழியன் எத்தனை தூரம் திட்டத்தை அணு அணுவாக யோசித்து முடிவு செய்திருக்கின்றான் என்பதை அறிந்ததால் வியப்பில் மூழ்கிய மன்னனும் இருமிடர் தலையாரும் மற்ற படைத்தலைவர்களும் சற்று நேரம் பேசாமல் இருந்தார்கள். அதைவிட சிறந்த திட்டத்தை தயாரிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த இருமிடர் தலையார் அதை வாய்விட்டு பகிரங்கமாகவே சொல்லி தாம் முதலில் எழுப்பிய சந்தேகங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மன்னன் தன் பார்வையொன்றின் மூலமாகவே நன்றி அறிதலை தெரிவித்தது அன்றி இளம்சழியின் தோளில் மேல் கை வைத்துக் கொண்டு அவனையும் அள்ளியையும் வெளியே அழைத்து கொண்டு சென்றார். வெளியே வந்ததும் இளம்சழியனை சிறிது நேரம் நோக்கிய மன்னன்,
படைத்தலைவரே, மன்னனுக்கு ஒரு கடமையை முடித்து விட்டீர்கள், ஆனால் முடிக்க வேண்டிய மற்றொரு கடமை இருக்கிறது என்றான்.
கரிகாலன் சொல்வது என்னவென்று அறியாத படைத்தலைவன், மன்னர் ஆணை எதுவானாலும் அதற்கு பணிய தயார் என்று கூறினார். ஆனால் ஆணைக்கு பணிவது அத்தனை எளிதாக இல்லை. மன்னன் கட்டளை இடியின்றி இறங்கியது. படைத்தலைவன் தலையில் மன்னன் ஆணையை மீறவும் முடியாது, அதற்கு பணிவதும் முடியாது. அந்த அசந்தர்ப்ப நிலையில் என்ன செய்வது என்று அறியாமல் கலங்கினான் சோழர் படை உபத்தலைவனான இளஞ்சழியன்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.